ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் படைப்பிலிருந்தே ஆரம்பித்து வரப்போகிற நித்தியத்தின் வரைக்கும் அது தொடர்ந்து போகுது. பல கோணங்களில் அதை பார்க்கலாம். நம்ம வந்து உள்ளத்தை உருக்கும் கிறிஸ்துவியல், ஹார்ட் வார்மிங் கிறைஸ்டாலஜி என்ற ஒரு தலைப்பில் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு வரோம். இது 12வது சர்மன். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம், படைப்புக்கு முன்பதாக இருந்த கிறிஸ்து, பலேற்பாடில் கிறிஸ்து, அவர் பிறக்கும் போது கிறிஸ்து, அவருடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்தோம், அவருடைய மரணத்தை நோக்கி பார்த்தோம், அவருடைய உயிர்த்தெழுதல, அவருடைய பரமேறுதலை, பரமேறி அவர் போய் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதை, அதுக்கப்புறம் நமக்காக பரிசுத்தாவியை அனுப்புனதை, கடைசியாக என்ன பார்த்தோம், அவருடைய பரிந்து பேசுகிற ஊழியம், அவருடைய இன்டர்செஷன், அசென்ஷன், செஷன், ஹோலி ஸ்பிரிட்ஸ் மிஷன் அண்ட் இன்டர்செஷன், அவருடைய பரிந்து பேசுகிற ஊழியம், இதெல்லாமே பேரானந்தத்தில் தான் நம்மளை நிரப்புச்சு. ரொம்ப ஆனந்தம் அதெல்லாம் கேட்கும்போது. போதும் போதும்னு நமக்கு இருக்குது சில இதெல்லாம் படிச்சுட்ட உடனே, அப்பாடி என்ன ஒரு சந்தோஷம்னு. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட கடவுள்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா, நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நிறைவாக மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை, அவருடைய கிருபையின் அளவுக்கு வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்ம கெப்பாசிட்டியின் படி ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆகவே இந்த மீட்பின் அதிசயம் இன்னும் தொடர்கிறது. அவர் வந்து இது வரைக்கும் மீட்பின் வரலாறுல நம்ம பார்த்துட்டு வந்த இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தது என்னங்க வரும் அப்படின்னு யோசிச்சனா, யாராவது யூகம் பண்ண முடியுமா, என்ன அவருடைய பரிந்து பேசுதல் ஆன பிறகு என்ன வரும்? பொதுவாக கேட்டோன்னா இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை தான் இல்லைங்களா. அவர் வந்து மரித்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, நமக்காக பரிந்து பேசி பரலோகத்தில் இருக்கிறார். அடுத்தது 2வது வருகையில் வர நாம் காத்து இருக்கிறோம், அதைத்தான் நம்ம வரணும். அது இன்பமான ஒரு சத்தியம், அதுலேயே எத்தனை அதிசயங்கள் இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது நம்ம பார்த்துருக்குறோம் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் ஒரு சொல்ல வேண்டியது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க பெஸ்ட் இஸ் எட் டு கம், சிறந்த காரியங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது, இது வரைக்கும் பார்த்தது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. இப்போ தான் அதிசயமான டாபிக் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு விதத்தில் ஒரு முன் ருசி தான், நம்முடைய மீட்பின் நிறைவு, நம்முடைய மீட்பின் ரட்சிப்பின் முழுமை வருகிறது அவருடைய 2வது வருகை காலத்தில் தான். குரோனாலஜியாக ஒழுங்காக பார்த்தோன்னா அவருடைய 2வது வருகை தான் அடுத்தது பார்க்கணும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இப்போ அவர் செய்து வருகிற ஒரு அதிசயமான ஊழியத்தை நாம் பார்த்துவிட்டு அவருடைய 2வது வருகையை பார்க்கணும். அந்த இப்போ அவர் செய்து வருகிற ஒரு அந்த ஊழியத்துக்கு பேர் மத்தியஸ்த, கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஆட்சி, த மீடியட்டோரியல் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சி. ஏன்னா இதை நாம் நன்றாக புரிந்துகிட்டோம்னா, அவருடைய 2வது வருகைக்கு இது ரொம்ப சிறந்த ஒரு ஆயத்தமாக இருக்கும். நம்ம ஊரில் ஒரு டிஸ்பென்சேஷனல்ன்ற போதகம் உலகம் முழுவதுமாக 19வது நூற்றாண்டில் பரவி மனுஷர்களுடைய மனதை அவருடைய 2வது வருகையை பற்றிய தெளிவின்மையும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது தவறான போதகம், அது தவறுன்னு, அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு படிக்கிற பாடம் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆகவே இந்த மூணு தலைப்பில் அதை நம்ம பார்த்து இன்றைக்கி படிப்போம். கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சி, முதலாவது அதுக்கு என்னங்க பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம், த மீனிங் ஆஃப் த மீடியட்டோரியல் ரெயின் ஆஃப் கிரைஸ்ட், பிப்ளிக்கல் எவிடன்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது அதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. 2வது அதுக்கு வேத ஆதாரத்தை பார்ப்போம். 3வது அதனால் நமக்கு என்ன விளைவுகள் நடக்குது என்பதை பார்ப்போம். ஓகே, முதலாவது என்னங்க கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சினா என்ன? நிறைய பேருக்கு கேள்வி கூட நீங்கள் படாமல் இருக்கலாம், இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து பிதா வானத்திலையும் பூமியிலையும் தனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது என்ற ஒரு நிலைமைக்கு வந்தார். தேவ மனுஷனாக அவருக்கு இன்னுமே வரப்போகிற காலத்தில் ஆட்சி கொடுக்க போகிறதில்லை, அவருடைய மத்தியஸ்த ஆட்சி அவர் பரமேறி போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்த உடனே ஆரம்பம் ஆயிடுச்சு பாருங்களேன். அதனால தான் அவர் உலகம் எங்கும் மத்தேயு 28 சீசர்களை பார்த்து நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிங்க, என்ன தைரியத்தில் போறது, என்ன அடிப்படையில் போறது, என்ன தைரியத்தில் போறதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா, அவர் மத்தியஸ்த ஆட்சியின் அடிப்படையில் தான் நம்ம போக முடியும். அவர் என்ன சொன்னாரு, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க போங்க, அதனால நீங்க போற வேலை வெற்றி அடையும், ஏன்னா ஆட்சி நம்ம கையில தான் இருக்கு, நான் தான் ஆள போறேன், என்கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்ற அடிப்படையில் தான் அவர் சொன்னார். ஆகவே கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சினா என்னங்க அர்த்தம், அதுக்கு ஒரு விளக்கம் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னா, கிறிஸ்துவுடைய அதிகாரப்பூர்வமான வானத்தையும் பூமியையும் அதிகாரப்பூர்வமாக கிறிஸ்து ஆண்டு தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்களை தம்முடைய மக்கள் வாழ்க்கையில் பழிக்க செய்யறதுக்கு அவர் செய்கிற ஆளுகை தான். A mediatorial reign of Christ is his official, powerful rule of all things in heaven and on earth for the glory of God and to execute God's salvation purposes for his people. கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சினா கிறிஸ்துவுடைய அதிகாரப்பூர்வமான ஆளுகை. எங்க ஆள்றாரு, வெறும் பரலோகத்தை இல்ல, பரலோகத்தில் இருக்கிற சகல காரியமும் பூமியில் இருக்கிற சகல காரியமும் தேவனுடைய மகிமைக்காக தம்முடைய மக்களுடைய ரட்சிப்புக்காக அவர் செய்கிற ஆட்சிக்கு பேர் தான் கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சி. அது ஒரு ஒரு ஒப்பற்ற ஆட்சி, மிகவும் உயர்ந்த எல்லா ஆட்சிகளுக்கும் மேலான ஆட்சி, உன்னதமான எதிர்ப்பே இல்லாத ஒரு ஆட்சி, இறையாண்மையாக எல்லா ராஜாக்களையும் எல்லா வல்லமைகளையும் அதிகாரங்களையும் அரசாங்கங்களையும் ஆளுகிறவர் இவர் தான். எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், கவுன்சிலர்ஸ் ஆளுகிறவர் இவர் தான். ஒரு ராஜ்யம் கீழே இறங்குது, இன்னொரு ராஜ்யம் ஏறுதுன்னா அதுக்கு காரணம் அவருடைய ஆட்சியினால தான் நடக்குது. இப்போ இந்த நேரத்திலையும் பிதாவின் வலது பார்சத்தில் சகல அதிகாரமும் இருந்துக்கிட்டு அவர் ஆண்டு அரசாளுகிறார். பாருங்களேன், எல்லா பகுதியும், நாங்கள் இருக்கிறது லிங்கராஜபுரம், சில பேர் ஆயில் மில் ரோட்ல இருக்கும், இது காச்சர்க்க நல்லி, நீங்க எல்லாரும் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஏரியா எல்லாம் ஆளுறது கிறிஸ்து தான். பெங்களூர் ஆளுறது அவர் தான், இந்தியாவை ஆளுறது அவர் தான், உலகத்தை ஆளுகிறது அவர் தான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அது ஒப்பில்லாத அரசாட்சி, இணையற்ற மேலான அரசாட்சி. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி டெல்லியில உட்காந்துக்கிட்டு உலகத்துல இந்தியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க, அதே மாதிரி தான் அவர் பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற சகல கவர்மெண்ட்ஸும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறார். அவருடைய மீடியட்டோரியல் ரெயின். அவர் ஏன் ஆளுகிறார், அந்த ஆளுகையினுடைய நோக்கம் என்ன? பல நோக்கங்கள், முக்கியமாக ரெண்டு நோக்கம். ஒன்று, தன்னுடைய சபையை கூட்டி சேர்த்து அவர்களை பரிபூர்ணப்படுத்தி தன்னுடைய சத்ருக்களை அடக்கி உடக்கி தன்னுடைய நோக்கங்களுக்காக அவர்களை பயன்படுத்தி கடைசியில் அவருடைய வருகை வரைக்கும் அவங்களுடைய அதிகாரத்தையும் பாதிப்பையும் ஆவிக்குரிய வல்லமைகளையும் முற்றிலுமாக முறியடிக்க அவர் ஆண்டு வருகிறார். ஓகே, இதுதாங்க அர்த்தம் கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சி என்னன்னு பார்த்துட்டோம். எங்க பைபிள் அது சொல்லுது? இது என்னங்க புதுசா இருக்கு? அவர் வரப்போறாருன்னு தானே கேள்விப்பட்டோம், அவர் வந்துதானே ஆயிரம் வருஷம் அரசாட்சி ஆள போறாருன்னு, இப்போ ஆள்றாருன்னு எங்கெங்க பைபிள்ல இருக்கு? கிறிஸ்தவர்களாக இதை நாம் உணர்வது, இதனுடைய வெளிச்சத்தில் வாழுவது மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். இதை உணராததுனால நமக்கு ஆவிக்குரிய தீங்கு, ஆத்தும நாசம், மோசம் ஏற்படுறது மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்றதுக்கு பெரிய தடை ஏற்படுறது மாத்திரம் இல்லை, பலவிதமான இறையல், பலவிதமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் தவறு போகிறதே இதை உணராததுனால. இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, அப்போஸ்தலன் ஆகிய பவுல் நம்ம படிச்சுட்டு வர எபேசியர் புத்தகத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் ஜபம் பண்ணுவார். மூணு காரியத்துக்காக ஜபம் பண்ணுவார். அது மூணில் ஒரு காரியம் என்னத்துக்கு ஜபம் பண்ணுறாரு தெரியுமா? இந்த ஆட்சி எவ்வளோ பெரிய ஆட்சி, அதனோட வல்லமை எவ்வளோ பெருசுன்னு நம்ம உணரணும்னு ஜபம் பண்ணுறார். உங்களுக்கு காமிக்கவா பாருங்கள், ஒன்று எபேசியர் 1:15, எபேசியர் 1:1. எப்போங்க இப்போ கிறிஸ்துவுடைய ஆட்சி நடக்குதா, எங்கே போட்டிருக்கு? இந்த வசனத்தை படிங்க, 15 படிங்க. அந்த அதிகாரம் முடிய
ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கின்ற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவமும் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார்.
நான் மூணு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன். கடவுள் உங்களை கண்ணை திறந்து பிரகாசமுள்ள கண்களை கொடுக்கணும். ஆவியானவர் அதை திறந்து உங்களுக்கு கண்ணு பிரகாசமுள்ள கண்கள் கொடுக்கலன்னா இதை உணர மாட்டீங்க. நீங்கள்லாம் இது இவங்க செய்யறது இந்த கவர்மெண்ட் செய்யறதெல்லாம் பார்த்து சோர்ந்து தான் போவீங்க. பரிசுத்தாவியானவர் உங்கள் மனக்கண்களை திறக்கணும். அது திறந்தாதான் நீங்கள் இதை தெரிஞ்சுக்க முடியும். என்ன தெரிஞ்சுக்கணும்? மூணு காரியம் தெரிஞ்சுக்கணும். கடவுள் உங்களுக்கு கொடுத்த அழைப்பின் மகத்துவம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மூணாவது எதுக்காக அவர் சொல்றாரு பாருங்க, பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையின் மகத்துவம். என்னங்க வார்த்தை அது? வல்லமை, தி எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர். அவர் பவர் எவ்வளோ பெருசு! வல்லமையின் மகாமேன்மையின் மகத்துவம் எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரியவர் அவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வல்லமை உங்களுக்குள்ள அந்த அவர் பார்த்து அவர் தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த வல்லமை உங்களுக்குள்ள பாயும். என்னங்க அந்த வல்லமை? என்ன மாதிரி வல்லமை? அவரை உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார் வச்ச வல்லமை மாத்திரம் இல்லை, அவர் இப்போ அகிலத்தையும் ஆட்சி செய்கிற வல்லமை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா எதுக்கு? எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இப்போ மாத்திரம் இல்லைங்க, இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதத்தில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் என்னங்க அர்த்தம்? எல்லாமே அவர் கால் கீழே தான் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலே அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவருக்கு மேலே ஒன்றும் இல்லை. எவ்வளோ தெளிவாக இருக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா அந்த வசனம்? அது ஏன் நமக்கு புரியறதில்ல? ஏன்னா பரிசுத்தாவி நம்ம கண்ணை பிரகாசம் உள்ள கண்களை கொடுத்து அதை பார்க்க வைக்கல. பவுல் சொல்கிறார், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது ஜெபிச்சு அந்த தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், உங்கள் பார்வை வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன், எல்லாவற்றுக்கும் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் போது நம்ம இந்த காலை வேலையில் தேவரி அதிகாரமும் மகத்துவமும் மாட்சிமையும் உள்ள எல்லாத்தையும் ஆட்சி செய்கிற கிறிஸ்துவாக உங்கள் கண்ணுக்கு அவர் தெரிகிறாரா? உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா அது உண்மைதான், நீங்கள் தான் குருடாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியல. அவர் அத்தேபெரிய தேவாதி தேவனாக இருக்கிறார். நம்முடைய முப்பிதாக்கள் பார்த்தோன்னா ஏன் அவ்வளோ தைரியமாக அவங்க இருந்தாங்க, அத்தனை சாதனைகள் கிறிஸ்துக்காக செய்தாங்க? ரிஃபார்மர்ஸை பார்க்குறோம், எத்தனை அஞ்சா நெஞ்சங்களாக சிங்கங்களாக இருந்து உலகத்தையே புரட்டி போட்டாங்க. ஏன் அந்த அப்போஸ்தலர்கள் எதையுமே நிறுத்த வைக்க முடியல? அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அந்த தைரியம்? ஏன்னா அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியின் வெளிச்சத்தில் அவங்க வாழ்ந்ததுனால. அந்த தைரியம் தான், அந்த வெளிச்சம் தான் அவங்களுக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்துச்சு. அது தெரியாமல் நீங்களும் நானும் கண்ணை மூடி நிற்கிற பூனைங்க மாதிரி பம்மி பம்மி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சோகமாக ஏன் அதை அதை இன்னும் அதிகப்படுத்தணும்னு இந்த 19வது நூற்றாண்டில் ஒரு கிறிஸ்தவ குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு டிஸ்பென்சேஷனல் போதகம்னு வந்து தவறா கிறிஸ்துவுடைய ஆட்சியை பற்றி போதிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் இப்போ என்ன செய்கிறாருன்னு தெரியல. அவர் பரத்துக்கு போனவர் உட்காந்துருக்கிறாரு, ஆனால் அவருடைய ஆட்சி எப்போ ஆரம்பிக்கும், 1000 வருஷம் அரசாட்சி, சபை ரகசியமாக போயிடும், அதுக்கப்புறம் தான் அவருடைய அரசாட்சி வருமா. அவர் திருப்பி திருப்பி சொன்னார், இந்த என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, அதை விட மேலான ராஜ்யம், சகலத்தையும் ஆளும் ராஜ்யம், யா உயர்ந்த ராஜ்யம் என் ராஜ்யம். திருப்பி திருப்பி சொன்னாலும் அந்த யூதர்கள் உடல இல்லை, நீங்கள் ராஜாவாகணும் ராஜாவாகணும். இன்றைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இந்த டிஸ்பென்சேஷனல், நீங்கள் ராஜா பண்ணே பண்ணுவோம், அட்லீஸ்ட் 1000 வருஷமாவது ஆயிடுங்க, 1000 வருஷமாவது நீங்கள் ராஜாவை இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த போதகத்தை திணிச்சு கிறிஸ்துவுடைய இப்போ நடக்கிற மாபெரும் மத்தியஸ்த ஆட்சியை கம்ப்ளீட்டாக நம்ம நிராகரிச்சிட்டாங்க, அதை உணராத படிக்கு நம்மளை செஞ்சிட்டாங்க. அதனால தான் இப்போ இருக்கிறவங்கள்லாம் கிறிஸ்தவமே பலவீனமாக இருக்கு. பவுல் சொல்கிறார், அவர் இப்போ ஆளுகிறார் யா, அந்த கண்ணு பரிசுத்தாவி திறந்தார்னா அவருடைய மத்தியஸ்த ஆட்சியை நம்ம பார்க்க முடியும். அருமையாக அது 23வது வசனத்தில் என்ன ஆறுதலாக சொல்கிறார் பாருங்க, அதெல்லாம் அவர் அவ்வளோ பெரிய ஆட்சியை செய்கிறது யாருக்காக செய்கிறாரா, அந்த சகோதரங்களுக்கு யாக்கோபுடைய குடும்பத்துக்கு அவங்க மகன் தான், அவங்க தம்பி அண்ணன் தான், தம்பி தான் எகிப்து கவர்னராக இருக்கிற மாதிரி இந்த பெரிய ஆட்சி பதவியை வைக்கிறவர் யார், நம்முடைய யோசேப்பு தான். நமக்காகத்தான் அவ்வளோ பெரிய ஆட்சியை செய்கிறார், நம்முடைய சத்ருக்கள்லாம் ஒடுக்கி நம்முடைய நன்மைக்காக நம்முடைய பரிபூர்ணத்திற்காக. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம ஆளாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம சர்ச் மெம்பராக எப்படி இருந்தால் எப்படி இருந்திருக்கோம், நம்ம சர்ச்சுக்கு விரோதமாக ஏதாவது பாலிசி அலோவ் பண்ணுவாரா, இல்லையே, எல்லாம் நம்ம சலுகைக்கு தான் பண்ணுவார். உங்களை யாராவது நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவீங்க, எல்லாம் நம்ம சர்ச்சுக்கு சாதகமாக பண்ண மாட்டீங்க. அப்படித்தாங்க, நமக்கு அதை விட பெரிய பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஓகே, எபேசியரில் தெளிவாக போட்டிருக்கு. இன்னொரு ஒரு ஆதாரமும் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், அதனால் பார்க்கறது அவசியம். ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நம்ம சபையில் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா, வசன வசனமாக ரெவலேஷனை நான் சொல்லி கொடுத்தது சில பேருக்கு தெரியும் இல்லைங்களா. ஐயோ அப்போ நம்ம இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் ரெவலேஷனை சொல்லி கொடுப்பேன், 15 மினிட்ஸ். எக்ஸைட்டிங்காக இல்லை, ஒரு ரெவலேஷன் டூரை போயிட்டு வருவோம் நம்ம. ரெவலேஷன் வந்து அந்த பேர் சொல்கிற மாதிரி இந்த கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதாரம் புக் ஆஃப் ரெவலேஷன். தெரியுமா உங்களுக்கு, அந்த பேர் சொல்கிற மாதிரி ரெவலேஷன்னா வெளிப்படுத்துதல்னா, என்னத்தை வெளிப்படுத்துது, கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து மரித்து பரலோகம் போன கிறிஸ்து இப்போ என்ன செய்கிறாருன்றதை வெளிப்படுத்துதுங்க, அதாங்க ரெவலேஷன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் நமக்காக, அவருடைய மத்தியஸ்த ஆட்சியில் நமக்காக உலகம் முழுவதுமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை வெளிப்படுத்துறது தான் ரெவலேஷன் பாருங்களேன். அந்த புக்கை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன், ரெவலேஷன் 1:5 தனக்கு கொடுக்குற பேரை பாருங்க. இது வரைக்கும் அவரை தன்னை அப்படி கூப்பிட்டுக்கிறது இல்லை, என்ன சொல்றாரு, 1:5 வாசிங்களா,
உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
என்ன சாட்சி, அதுக்கப்புறம் பூமியின் ராஜாக்களின் அதிபதி ஆகிய இயேசு கிறிஸ்து, என்ன பேர் பாருங்க, இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு, நான் தான், நான் எழுதுறேன் உங்களுக்குன்றார். அதான் அவரு தான் எழுதுறது, அவர் தான் இப்ப அதிபதியா இருந்து செஞ்சுட்டு வர்றார், இனிமே வரப்போற அதிபதி இல்லை, இப்போ பூமியை ஆளுகிற அதிபதி. அந்த ரெவலேஷனை புரிஞ்சுக்கணும்னா, அந்த இம்மீடியட் ஒரு புக்கை நம்ம பைபிளில் புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அவங்க யாருக்கு எழுதுனாங்கன்ற, அவங்க எந்த சூழ்நிலைன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த புக்கை புரிஞ்சுக்க முடியும். எல்லா அப்போஸ்தலர்களும் செத்துட்டாங்க, மிஞ்சி இருக்கிறது யோவான் ஒண்டி தான் இருக்கிறார், அவருக்கும் வயசாச்சு, அவர் பத்மத்தீவில் நாடு கடத்தி அவருக்கு பிரிசனில் போட்டிருக்கிறாங்க, சபை பயங்கர துன்பத்தில் இருக்கு, இன்னுமே கிறிஸ்தவம் பொழைக்குமான்ற அளவுக்கு பயங்கரமான துன்பத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் உயிரெல்லாம் இழந்து தியாகத்தை ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. அவங்களுக்கு போய் ரெவலேஷன் இந்த டிஸ்பென்சேஷன்ஸ் என்ன சொல்றதுன்னா, ரெவலேஷன் எதை பற்றி பேசுதுன்னா, சபை திடீர்னு ராப்சரில் போயிடும், அதுக்கப்புறம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் கிறிஸ்து யூதர்களுக்கு என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், மகா உபத்திரவனால் அதுதான் நடக்குமா, அந்த மகா உபத்திரவனால் யூதர்கள் எப்படி வருவாங்கன்னு. நான் கேட்குற கேள்வி, அங்கே பாடுபட்டுக்கிட்டு வேதனையோடு உயிர் போகிற நிலைமையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, அவங்களுக்கு இன்னுமே 10,000 வருஷத்துக்கு அப்புறம் கிறிஸ்து வந்து அதுக்கப்புறம் யூதர்களுக்கு என்ன நடக்கும், ஆலயம் எப்படி கட்டப்படும், அதெல்லாம் எதுக்குங்க, என்ன ஆறுதல் அவங்களுக்கு கொடுக்குங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, கொடுமையாக பாடுபட்டுருக்கிற நான் உயிர் நாளைக்கு பொழைக்குமான்னு தெரியல. ஃப்யூச்சரில் யூதர்களுக்கு என்ன நடக்கும், புலமதஸ்தர்களுக்கு 1,000 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கிறதை பற்றி எனக்கு, அப்போ நான் பூமியில் கூட இருக்க மாட்டேன், அதை பற்றி எனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம், அதுவா ரெவலேஷன். தீவிரமாக பாடுபடும் போது எனக்காக சொல்லிட்டு என்னக்காக காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு போன கிறிஸ்து, உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போன கிறிஸ்து இப்போ என்ன செய்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நான் இப்போ உண்மையாக வாழ்கிறதுக்கு எனக்கு பலனும் சத்தியம் கிடைக்கும். பேசிக் காமன் சென்ஸ் இது. இது கூட இல்லாமல் ரெவலேஷன் புக்கெல்லாம் தள்ளி பின்னாடி போட்டுருது, அப்போ வரப்போது ஆலயம் கட்ட போகிறாங்க பாருங்க பாருங்க. இப்போ வாழ்க்கைக்கு என்ன, அவங்களுக்கு என்ன என்ன பிரயோஜனம் அப்போ வர்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு, இன்னமும் வரல, யோசிச்சு பாருங்களேன். அப்படி இல்லை, ப்ராப்பராக ஒழுங்காக கான்டெக்ஸ்ட், அவங்க எழுதினவங்க எதுக்கு எழுதுனாங்கன்னு பார்த்து படித்தோன்னா, ரெவலேஷன் வந்து அங்கே பாடுபடுகிற வேதனை துன்பங்களில் இரத்த சாட்சியாக மறிக்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மகிமைப்படுத்து பரலோகத்தில் போன கிறிஸ்து மத்தியஸ்த ஆட்சியில் இப்போ என்ன செய்கிறாருன்னு காட்டுறது தான் ரெவலேஷன். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பாருங்களேன். அந்த புக் ஆஃப் ரெவலேஷன் என்ன வெளிப்படுத்துதுன்னா, ஒரு அப்பாக்கலிப்டிக் லாங்குவேஜ் அப்படின்வாங்க, ஒரு அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர், கடைசி கால அடையாள மொழியை பயன்படுத்தி கிறிஸ்துவுடைய முதலாவது வருகைக்கும் ரெண்டாவது வருகைக்குள்ளேயும் என்ன நடக்கும்னு நமக்கு சொல்லுது. மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி முடிசூட்டப்பட்ட கிறிஸ்து மகாபெரிய ஆட்சியை வச்சுக்கிட்டு அவருடைய மத்தியஸ்த ஆட்சியில் அவர் பரலோகத்தில் என்ன செய்கிறாரு, அந்த பரலோகத்தில் செய்கிற காரியங்கள்னால பூமியில் என்ன நடக்குதுன்றதை வெளிப்படுத்துறது தான் ரெவலேஷன். இதெல்லாம் கொண்டு எப்படி தன்னுடைய ரெண்டாவது வருகையில் கொண்டு வந்து முடிப்பாருன்றது சொல்கிறது தான் ரெவலேஷன் பாருங்களேன். அதை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக அந்த புக்கு சொல்லுதுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக பிடிக்கும், இவங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு அழகான படம், டிராமா மாதிரி படம் காட்சியில் நமக்கு காட்டுது. ஒரு 7 ரீகேபிச்சுலேட்டிங் சைக்கிள்ஸ்ன்னுவாங்க, அதாவது ஒரு காலகட்டத்தை மீண்டும் மீண்டுமாக சுருக்கமாக வேற வேற கோணத்தில் நமக்கு காட்டுறது தான் ரெவலேஷன். 7, 7, 7, 7 வரும். என்ன, ஒரே காலகட்டத்தில் 7 படங்களில் 7 கோணங்களில் நமக்கு காட்டுது. இயேசுடைய முதலாவது வருகை, ரெண்டாவது வருகை, 7 சபைகள் வரும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள். அந்த 7, 7 வரும்போது நடுவில் ஒரு இன்டர்வல், இன்டர்லியூட், ஒரு இடைவேளை வர மாதிரி. முதல்ல 7 சபைகள் வந்த உடனே திடீர்னு நமக்கு சபைகள் துன்பப்படுது, ஸ்மிர்னா சபை, அந்த சபை துன்பப்படுது. இந்த மாதிரி சபைகள் துன்பப்படுற நேரத்தில் திடீர்னு நம்ம கேமரா பரலோகத்தில் காட்டுறார். 4வது அதிகாரம், 5வது அதிகாரத்தில் பரலோகத்தில் தேவன் ஆராதிக்கப்படுறதும் முடிசூட்டப்பட்ட கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் மட்டுமே ஆராதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட அந்த அந்த சுருளை அவர் வாங்குறத, முத்திரையை உடைக்க பாத்திரமானவர்னு புகழப்படுறத காட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் 7 அவர் அந்த சுருளில் இருக்க முத்திரையை உடைக்கிறாரு. ஒரு திருப்பி ஒரு இடைவேளை, 144,000 ஊழியக்காரங்க வராங்க. அதுக்கப்புறம் 7 எக்காலங்கள் வருது. அந்த எக்காலங்கள் முடித்தவொடனே திருப்பி ஒரு இடைவேளை, அந்த ஒரு பெண்ணு ஸ்திரீயும் வலு சர்ப்பமோன்னு வருது. 7 கலசங்கள், அதுக்கப்புறம் பாபிலோன் மலர், நியாய தீர்ப்பு, கடைசி வெற்றி, நியாய நித்திய நிலைமை. அப்படி தாங்க அந்த புக் படமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடியுது. ஒவ்வொரு காட்சியும் இயேசு கிறிஸ்து, பரமேறி போன இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் மத்தியஸ்த ஆட்சியில் நமக்கு அது காட்டப்படுது. அது திருப்பி திருப்பி காட்டப்படுது. அது ஒரு தெளிவாக அவங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் காட்டுறேன் பாருங்களேன். 7 சபைகளுக்கு அவர் பேசிட்டு 4வது 5வது அதிகாரம் என்னங்க காட்டுது நமக்கு, பரலோகத்து காட்சி நமக்கு காட்டும் போது பிதா ஆராதிக்கப்படுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த முத்திரையை துறக்க பார்த்து அந்த சுருளை திறந்து முத்திரையை ஒடிக்க பாத்திரமானவர் ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லி அகிலமே அவரை புகழுது. எல்லா தேவதூதர்களும் புகழ்ந்து ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்தி ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரமானவர் வல்லமையும் ஐஸ்வர்யமும் ஞானமும் கனமும் மகிமையும் ஆசீர்வாதமும் உடைய பாத்திரமானவர் புகழ்ந்து அவர் முடிசூட்டப்படுறாங்க. அது எப்போங்க நடக்குது? எப்போ நடந்திருக்கும்? யூகம் பண்ணுங்க. புதிய ஏற்பாடை ஒழுங்காக படிச்சிருந்தா அவர் மிகவும் உயர்த்தப்பட்டு எல்லா நாமத்தை விட உயர்த்தப்பட்டது எப்போ? வரப்போகிற 1000 வருஷத்துக்கு அப்புறமா எப்போ நடந்துச்சு? அவர் எப்போ மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போனாரோ அப்போதானே எல்லா நாமத்தை விட, இப்போ தானே எபேசியரில் படித்தோம், எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமம் அவருக்கு சூட்டி அவரை உயர்த்தப்பட்டு முடிசூட்டப்பட்டது. அதுதாங்க 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுது நமக்கு. அவர் வாங்கி இந்த ப்ராப்பராக புதிய ஏற்பாடுபடி பார்த்தோன்னா அவர் மகிமைப்படுத்தப்பட்டது அப்போ தான். அப்போ செஞ்சு அந்த முழு அதிகாரத்தை வாங்கி வானத்திலையும் பூமியிலையும் நடக்க போகிற காரியங்களை அந்த சுருளின் மூலமாக அவர் மட்டும்தான் அந்த சுருளின் முத்திரையை உடைக்க பாத்திரமானவர். இந்த காட்சி அந்த சுருளை உடைக்கும் போது ஒன்றுன்னா பூமியில் நடக்குது. இந்த காட்சி தானே அங்கே பாடுபடுகிற விசுவாசிகளுக்கு, ஓ இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கிறது இயேசு அங்கே பரலோகத்தில் இதெல்லாம் செய்யறதுனாலயான்னு பார்க்குற அந்த காட்சி தானேங்க அவங்களுக்கு இயேசுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஊக்கம் கொடுக்கும். எப்போவும் 1000-10000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சுருளை உருட்டப்படுற அதுவாக அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். இப்போ என்ன நடக்குது? இப்போ மத்தியஸ்த ஆட்சியில் எல்லா நாமத்தை விட நாமத்துக்கு உயர்த்தப்பட்டு சுருளை வாங்கி அதை முத்திரை உடைக்க பாத்திரமானவர் அவர் தான். அவர் உடைக்கிற நிகழ்வுகளால தான் பூமியில் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. பாருங்களேன், எப்போவோ வர 7 வருஷம் மகா உபத்திரவ நாள் இல்லை, அப்போ வந்தால் எனக்கு என்னங்க? இப்போ சொல்லுங்க, இயேசு வந்து சிங்காசனத்தில் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பிறகு சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறார்? அவர் ஆண்டு அரசாளும் போது இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சுருள், அதுனா தேவனுடைய மீட்பின் திட்டம், இந்த உலகத்தை எப்படி மீட்பேன்னு அவர் திட்டம் பண்ணியிருக்கார். அதுதான் அந்த சுருளில் இருக்குது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் பண்ண முன்குறித்தல் திட்டம். அதை முடிசூட்டப்பட்ட ராஜாவாக அந்த சுருளின் முத்திரையை ஒன்றுன்னா உடைக்கிறாரு. அதனோட விளைவாக பூமியில் நிகழ்வுகள் நடக்கிறது. அது படமாக நமக்கு காட்டப்படுது. அவர் தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவர் தான் அதெல்லாம் நிகழ்த்தி வருகிறார். வரலாறு என்ன? அவர் போய் பரலோகத்தில் ஏறி போனதுலேருந்து 2000 வருஷமாக என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அவர் செய்கிற நிகழ்வுகள்னால தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் இது இந்த காலத்துக்கு வந்து காஸ்பிள் ஏஜ்ன்னு பேர், சுவிசேஷ காலம். அவங்க அதுக்கு ஒரு பேரை கொடுப்பாங்க, சர்ச் ஏஜ்ன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் சர்ச் போயிடும், அது ரொம்ப தப்பு. இது காஸ்பிள் ஏஜ் இல்லைங்களா. அந்த சுருளில் என்ன எழுதியிருக்கு? அவர் மத்தேயு 24 என்ன சொன்னாரோ அதுதான் அங்கே எழுதியிருக்கு. அவர் முதலே சொன்னார் இதுதான் நடக்கும், நான் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும், அதுதான் அதில் எழுதியிருக்கு. உதாரணத்தை நான் காட்டுறேன் பாருங்க, ரெவலேஷன் 6 நீங்கள் திருப்பிக்கங்களா உங்கள் பைபிளில். இன்னைக்கு கொஞ்சம் பைபிள் ஸ்டடியாக இருக்கும், தூங்கலான்னு யாரும் ஐடியா பண்ணாதீங்க. பைபிளை திறந்து கொஞ்சம் உங்கள் சொந்த கண்ணால் பாருங்கள். ஓகே, அதில் 7 முத்திரைகளை உடைக்கிறத பார்ப்போம். என்ன நடக்குது 7 முத்திரைகளில்? முதல் 4 உடைக்கும்போது 4 குதிரைங்க வருது. முதல் குதிரை 2வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு வெள்ளை குதிரை வருகிறது. அவர் அதை ஒரு அதில் உட்காந்துருக்கிற ஒரு வில்லு, அவர் கிரீடம் சூட்டப்பட்டவராக அவர் போய் என்ன பண்ணுறாராம், அவன் ஜெயிக்கிறவனாயும் ஜெயிப்பவனாயும் புறப்பட்டான். என்ன குதிரை இது? வெள்ள குதிரை. இது சமாதானத்தின் குதிரை, சுவிசேஷம் சமாதானத்தை அறிவிக்கிற குதிரை. இது என்ன காட்டுது? இந்த 2000 வருஷமாக எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த 12 பேரில் ஆரம்பித்த சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதுமா பரவும். அது ஜெயித்துக்கிட்டு ஜெயிக்கிறவனாயும் ஜெயம் பெற்றவனாயும் பரவிக்கிட்டே வெற்றிகரமாக பரவிக்கிட்டு இருக்கும். ஏன் பரவலையா 2000 வருஷம்? யோசிச்சு பாருங்க, மூளையில் எங்கேயோ நசரேத்தில் எருசலேம்ல 12 பேரில் ஆரம்பித்தது இன்னைக்கு உலகமே உலகத்திலே பெரிய மதமாக எது இருக்குது? பேரளவுக்கு இருந்தாலும் கிறிஸ்தவ மதம் தானே. உலகமெல்லாம் பரவிருச்ச, ஜெயிக்கிறதா, எத்தனை தடைகளை மிஞ்சி பரவிருச்ச அந்த வெள்ளை குதிரை. இன்றைக்கும் எல்லாம் போய் தெரிந்து கொள்ளவங்களை அழைச்சி, நீங்களும் நானும் எந்தெந்த மதத்துலேயோ இருந்தோம், இன்றைக்கி வந்து இயேசு கிறிஸ்துவ சபையில் உட்காந்துக்கிட்டு கம்யூனியன் எடுக்க வந்தது எது காரணம்? இந்த வெள்ளக்குதிரை வந்ததுனால தான், இந்த வெள்ளக்குதிரை ஜெயிச்சதுனால தான் நம்ம இயேசுகிட்ட வந்திருக்கிறோம். காஸ்பிள் இல்லைங்களா, காஸ்பிளுடைய வெற்றியை சொல்லுது. இந்த 2000 வருஷம் என்ன நடக்கும், கிறிஸ்துவோடைய முதல் வருகையில் 2வது வருகையும் வெள்ளக்குதிரை வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், காஸ்பிள் பரவிக்கிட்டே இருக்கும். 2வதாக அவர் முத்திரையை உடைக்கிறார், என்ன நடக்குது, காஸ்பிள்ல பரவி அவர் சபையை கட்டுறது மாத்திரம் இல்லை, அவர் இன்னொரு வேலையும் இருக்கு. இந்த உலகத்தின் தீமையான அந்தகார லோகாதி பிரதிகளுடைய சாபங்களும் பாதிப்புகளையும் பல சிக்கல்ல முழுகியிருக்கிற இந்த உலகத்தை மீட்கணும் அவர். அதுக்கு பல செயல்கள் அவர் செய்யணும், துரைத்தனங்கள் அதிகாரங்களுடைய வல்லமையெல்லாம் வீழ்த்தணும். அதுக்காக 2வது குதிரை எது, செவப்பு வெல் நிற குதிரை, செவப்பு ரெட் கலர், நெருப்பு ரெட்ல வர குதிரை. அது என்ன செய்யுதான், அவர்களுக்கு பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்துருவாங்களாம், ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு பட்டயத்தை கொடுக்கப்பட்டது. என்ன காட்டுது, இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், போர்கள் போர்கள் போர்களாக நடக்கும், போர்களாக மக்கள் ஒரு சமுதாயம் இன்னொரு மக்களை வெறுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. 3வது முத்திரையை உடைக்கிறார், என்ன கலர் குதிரை வருது, கருப்பு குதிரை. அது என்னங்க அந்த கருப்பு குதிரை, அந்த படிங்களா 6வது வசனமா,
5 அவர் 3வது முத்திரையை உடைத்த போது 3வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 படிக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன்.
இது என்ன காட்டுது, இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், இயேசு அங்க முத்திரையை உடைக்கும் போது இந்த பூமியில என்ன நடக்கும், இந்த பூமியில பல பஞ்சங்களும் பற்றாக்குறைகளும் நடக்கும், பல பொருளாதார வீழ்ச்சிகள் நடக்கும், பல குறைவுகள் ஏற்படும். ஏன், பொருளாதார வீழ்ச்சிகள்னால பல அடிப்படை சாப்பாடு பொருள்களும் தராசுல போட்டு ரொம்ப விலையில விற்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் வார் கோதுமை ரொட்டி தானே அவங்க முக்கியமாக சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லன்னா அரிசி எடுத்துக்கலாம், எண்ணெய் எடுத்துக்கலாம், பருப்பு எடுத்துக்கலாம், அதெல்லாம் ரொம்ப விலை விற்குமா. இதுக்கெல்லாம் மகா உபத்திரம் நாளுக்கு நம்ம காத்திருக்கணுமா? ஏன், இப்போவே ரேஷன் கடைக்கு போய் அந்த கடையில் போய் வாங்கி பாருங்கள், பருப்பு ரேஷன்லாம் என்ன விலை விற்குது, அதெல்லாம் மகா உபத்திரனால தான் நடக்குமா? இப்போ நடக்கலை நம்ம கண் முன்னாடி விலைகள், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம் அடிச்சுக்கிறது குத்திக்கிறது இப்போதான் நடக்குதா? அது பாவபத்திரனால தான் நடக்குமா? இப்போ நடக்கலை நம்ம கண் முன்னாடி. ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே அவர் முத்திரையை உடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இது நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் பார்வை அப்படி பார்க்க முடியுமா? 4வது குதிரையை பார்ப்போமா? 4வது குதிரை என்ன குதிரை, அது மங்கிய நிறமுள்ள ஒரு பேல் ஹார்ஸ். அது என்ன, மரணத்தை பற்றி, பாதாளத்தை பற்றி. இந்த காலகட்டத்தில் நிறைய பஞ்சத்திலையும் பசியிலையும் கொள்ளை நோய்கள்லையும் பல மரணங்கள் நடக்குமா, எக்கச்சக்கமாக பணங்கள் போவோமா சூர்காடுக்கு, அதுக்கெல்லாம் காத்திருக்கணுமா? நம்மளும் நம்ம கண் முன்னாடி நடக்கிறது இல்லை இதெல்லாம், இப்போ தானே நடந்து போச்சு கோவிட்லலாம் கொள்ளை நோய்கள்லாம். யோசிச்சு பாருங்கள், 5வது முத்திரையை அவர் உடைக்கும் போது அந்த தேவனுடைய பலிபீடத்துக்கு கீழே ஆத்துமாக்கள் கதறுவாங்களா, ரத்த சாட்சிகளாக மறிச்ச ஆத்துமாக்கள் எம்மட்டும், இந்த மாதிரி கொடுமைகள் எம்மட்டும் நடக்கும்னா கிறிஸ்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பல பேர் துன்பப்படுத்தி ரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. அது காட்டுது 5வது முத்திரை. 6வது முத்திரை என்ன காட்டுது பாருங்க, ஒன்னா முத்திரைகள் முடிஞ்சு 6வது முத்திரை 7வது முத்திரை எங்க போகுது, 12வது வசனத்தை வாசிங்களா.
அவர் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தன் போல ஆயிற்று, அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதினர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கடும் கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள்.
புரியுதுங்களா? அஞ்சு ஆறாவது முத்திரைக்கு வந்துட்டோம். கடைசி இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வு எட்டாவது முத்திரை, எட்டாவது அதிகாரத்தில் ஏழாவது முத்திரை எட்டாவது அதிகாரத்தில் உடைக்க போகும்போது பரலோகத்தில் ஒரு அமைதல் இருந்துச்சாங்கன்னா பயங்கரமான ஒரு அழிவு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு. இதே பேட்டர்ன் தான் ஏழு எக்காலங்களை பார்த்தீங்கன்னாலும் திருப்பி ஆரம்பிக்கும், வேறு கோணத்தில் ஆரம்பிக்கும். அதே ஏழு கலசங்களை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலேருந்து எப்படி மோசம் மோசமாக போய் கடைசியில் அவருடைய ரெண்டாவது வருகை வர்றது அதே தான் ஆரம்பிக்கும். வேறு கோணங்கள். இதெல்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் கிறிஸ்து இந்த நேரத்தில் அவர் மத்தியஸ்த ஆட்சி செய்வதனால வருகிற விளைவுகளாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டிஸ்பென்சேஷனல் இதை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இதனால தான் இந்த ரீகேபிச்சுலேட்டிங் சைக்கிள் இது தான் நடக்குது, திருப்பி திருப்பி படமாக காட்டுதுன்றது சரியாக புரிஞ்சுக்காம இதை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு உயிர்த்தெழுதல் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து மூணு வாட்டி வருவார், ரகசியமாக வருவார், தெரிகிற மாதிரி வருவார், ஆயிரம் வருஷத்துக்கு மூணு வாட்டி வருவார், ரெண்டு நியாய தீர்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் வேதம் தெளிவாக அழகாக நமக்கு புரிந்து கொள்கிற சொல்கிற இதை ஃபுல்லாக குழப்பி விட்டாங்க. அந்த குழப்புனா அந்த விஷயத்தில் நிறைய பேர் நீங்களும் உக்காந்துருக்கிறீங்க, திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு வசனங்கள் மேலே வசனங்களை அங்கேயும் இங்கேயும் பொருளை பார்க்காம கொடுத்துக்கிட்டு. கிறிஸ்து இதை இது முதலே கிறிஸ்து சொல்லலை. மத்தேயு 24 வாசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் என் வருகைக்கு முன்பதாக நடக்கும்னு 24 வசனத்தில் அவர் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரே, இதெல்லாம் நடக்கும். எருசலேம் ஆலயம் அழியும், பெரிய கொந்தளிப்பு நடக்கும், பேரழிவுகள் வரும், போர்கள் நடக்கும், பூகம்பம், சுனாமி, பஞ்சம், ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரும். அவர் சொன்ன மாதிரியே எருசலேம் அழிஞ்சிச்சு. அவர் சொன்னார் இல்லையா, இப்படித்தான் அழியோன்னு சொன்னார். அழிஞ்சு யூதர்கள் சதறடிக்கப்பட்டார்கள், புறஜாதியார்களுக்கு மத்தியில் பெரிய கலகங்கள் ஏற்படும், ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கும். போர் போர் செய்திகளை கேட்பீங்க. 2,000 வருஷமாக என்ன கேட்டுக்கிட்டு வரோம், ரோம் போருங்க, ஐரோப்பா போருங்க, சர்ச் வரலாறுல பார்த்தோம், சிலுவை போருங்க. ஏன் கடந்த 3 வருஷம் என்ன, ரஷ்யாவும் யுக்ரைன் போருங்க, யுஎஸும் சைனாவும் வெறும் அடிச்சுக்கிற போருங்க மாத்திரம் இல்லை, வியாபார போருங்கெல்லாம் நடக்குது, டாரிஃப் வார்ஸு, சைபர் வார்ஸு, டிஜிட்டல் வார்ஸு. ஏன் இப்போ ஒரு மாசமா நம்ம ஊர்ல என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிரைம் மினிஸ்டர் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன, பாகிஸ்தான் இந்தியா போருங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே அவர் முத்திரையை உடைக்கிறதுனால இங்கே நடக்குது. கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சியினுடைய வெளிப்பாடுங்க இதெல்லாம். ஜனங்கள் பயத்தோடு கலகத்தோடு அரசியல் கலங்கத்தோடு வாழ்வாங்க. ஆகவே சகோதர சகோதரிகளே, என்னுடைய தாழ்மையான ஹம்பிள் சப்மிஷன், இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுது, இனிமே வரப்போகிற நிகழ்வு எதிர்காலத்தை காட்டாமல் இன்னைக்கு பயங்கரமான உயரத்தில் உயர்ந்திருக்கிற கிறிஸ்துவுடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடுகள் இதெல்லாம். இதெல்லாம் அந்த வெளிப்பாடுகள். அவர் என்ன நடக்கும் இந்த பூமியில், இதெல்லாம் நடக்கும்னு பூமியில் இருக்கும்போது அவர் சொல்லிட்டு பரலோகத்துக்கு போன அந்த கிறிஸ்து பரலோகத்தில் சகல அதிகாரத்தோடு உயிர்த்தெழுந்து ஆட்சி செய்து முத்திரையை உடைத்து கொண்டிருக்கிறார். மீட்பின் வரலாறு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இதை பார்க்கறதுனால நம்ம பார்வையே மாறி போவாது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றும் மாறிப்போகும் நம்ம வாழ்க்கையில். இப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உலகம் கொந்தளிப்பு, அது நடக்குது இது நடக்குதுன்னு உலகத்தில் எல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கும்போது, பயந்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த பத்மூத்தீமில் என்ன நடக்குதுன்னு யோவானு விசுவாசிகள் நமக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு பயந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த பார்வை மத்தியஸ்த ஆட்சி செய்கிற கிறிஸ்துவனால் நடக்கிற, நமக்காக ஆட்சி செய்கிற கிறிஸ்துவனால் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது, ஒரு பொருளாதாரம் பெருசாச்சுன்னா ஐயோ சோர்ந்து போய் உக்காந்துருக்கிறீங்க நீங்கள், ஒரு போர் நடக்குதுன்னு ஐயோ இப்போ நியூக்ளியர் பாம்ப் கிம் போட்டு போகிறாங்களே, ரொம்ப ஜனங்க இருக்கிற இடத்துல தான் போடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு தான் பாகிஸ்தான், ஐயோ அப்போ பெங்களூர் தான் இருக்குமா, நம்ம தலைமையில தான் உழுவ போதான்னு கலங்கிக்கிட்டு இருக்கிறவர்களே, இதெல்லாம் ஆளுகிற நம் தேவன், நம் யோசேப்பு, அவர் ஆட்சியின் கீழே இதெல்லாம் இருக்குது. அவர் சொன்னார் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவருடைய மத்தியஸ்த ஆட்சியினுடைய மாபெரும் வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம், வெளிப்பாடுகள் தான். யோசிச்சு பாருங்கள், அரசியலில் நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் அது ப்ரூஃப் ஆஃப் இஸ் மீடியட்டோரியல் ரெயின் அண்ட் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இஸ் ப்ராஃபஸிஸ். மற்ற அதை இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, இதெல்லாம் புரியாமல் நம்ம ஊரில் கோமாளிகளான டிஸ்பென்சேஷனல் போதகருங்க ஏஞ்சல் டிவியில் வருவார், சாதுன்னு ஒருத்தர், மோகன் சி லாசரஸும் தினகரனும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு போர் நடந்துடக்கூடாது. ஒரு போர் வந்துருச்சுன்னா என்ன, எல்லாரையும் பயன்படுத்தி கிறிஸ்து வருகிறார், இப்பவே வருகிறார், எல்லாரும் காசு அனுப்பலன்னா வந்துருவார், சீக்கிரம் அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு. பாருங்க மத்தேயு 24:6 என்ன சொல்லுது படிங்களா?
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள்.
யுத்தங்களை கேள்விப்படுங்க, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. முடிவு வந்தது, நான் போட்டிருக்கேன்,
முடிவு உடனே வராது.
முடிவு உடனே வராது. யுத்தம் வந்துருச்சுன்னா போதும், வந்துருச்சு முடிவு, வந்துருச்சு முடிவுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது,
ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
வேதனைகள் முடிவா? அது ஆரம்பம். இதெல்லாம் முடிந்து முடிய போதுன்னு அர்த்தம் இல்ல, கிறிஸ்து ஆட்சி செய்கிறார்ன்றதுக்கு ஆதாரங்கள். இப்படிதான் நடந்து நான் நடத்துவேன்னு சொல்லிட்டு போனவர் நடத்திட்டு இருக்கிற செயல்கள், முடிவு வராது, அவர் வருவாரு அதை வர்றதுக்கு. ஆகவே சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கணும். அவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவர் மரணத்தில் பார்த்தோம், உயிர்த்தெழுதலில் பார்த்தோம், பரமேறதில் பார்த்தோம், இப்போ முடிசூட்டி எல்லா அதிகாரத்தோடு உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சியை பார்த்து அதனோட வெளிச்சத்தில் வாழ்கிற தைரியம், அம்மா மாபெரும் தைரியம், எல்லாத்தையும் மாத்திரும் நம் பார்வையை மாத்திரும். பவுல் அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுறார், பரிசுத்தாவி உங்கள் கண்களை திறந்து அந்த பார்வையில் வாழ கற்றுக் கொடுக்கட்டும், அந்த வல்லமையில் வாழ கற்றுக் கொடுக்கட்டும். அவர் முத்திரை எங்களை அங்கே உடச்சிக்கிட்டு இருக்கிறது, ஆட்சி செய்கிறதுனால தான் இங்கே பூமியின் பெரிய நிகழ்வுகள் நடக்குது. பவுல் அதனால தான் காலங்களின் முடிவு நம் தலைமையில் வந்திருக்கிறது, தீர்க்க தரிசனம் நம்ம கண்ணுக்கு முன்பதாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றார் பவுல். அப்படி நம்ம பார்க்குறோமா? இல்லை. ஏன் பார்க்கறது இல்லை? இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, எல்லாம் வரப்போது, ஆலயம் கட்டப்பட போது, அது நடக்க போது, அதையே பார்த்துக்கிட்டு இருங்க. தலை மேலே நடக்கிறத பார்க்கல, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத பார்க்க குருடாக்கிட்டாங்க அதை சொல்லி கொடுத்து. ஆகவே ஓகே, சில பயன்பாடுகளோடு நாம் முடிக்கலாம். மத்தியஸ்த ஆட்சி என்னன்னு பார்த்தோம், அதுக்கு வேத ஆதாரம் தெளிவாக பார்க்கிறோம், இன்னும் பல ஆதாரங்களை கொடுத்துட்டு போகலாம், இதோடு போதும். சில பயன்பாடுகள் என்னங்க? முதலாவது, எல்லா டிஸ்பென்சேஷனல் போதகம் ஏற்படுத்துகிற அலட்சியம், கிறிஸ்தவ வாழ்க்கைய அலட்சியம் கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சி நீக்கும். உங்களுக்கு இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல, நான் ஒரு டிஸ்பென்சேஷனல் ஆளாக இருந்தேன், 10 வருஷம் இதே தான் சகசியம் அதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை என்ன பண்ணுது, இப்போ பூமியில் என்ன நடக்குதுன்னு தெரில, இப்போ அதெல்லாம் பற்றியெல்லாம் இல்லை, கிறிஸ்து பர்வத்துக்கு போனார், எல்லாம் கண்ட்ரோலாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் கடிகாரம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா, அடிக்கிறது, ராப்சர் வந்த உடனே படபடபடான்னு நடக்கும் பாருங்க, ஆலயம் கட்டி முடிஞ்ச பிறகு நடக்கும் பாருங்க, அப்படியே அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. சீக்ரெட் ராப்சர் நடக்கும், அப்போ தான் நம்மலாம் எந்திரிச்சுக்கணும். அது வரைக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் சர்ச்சு முக்கியம் இல்லை, சர்ச்சுக்கு அர்ப்பணித்து வாழ்றது, சுவிசேஷத்துக்கு அர்ப்பணித்து வாழ்றது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. எதுதான் முக்கியம்? இஸ்ரவேல் தான் முக்கியம், ஆலயம் கட்டுறது தான் முக்கியம். பாருங்களேன் இதனோட பிரச்சனை, காஸ்பிள் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணணுமே, காஸ்பிள் வண்டி தான் இல்லை இல்லை, மா உபத்திரம் நாளில் கூட சில பேர் காஸ்பிளை கேட்டு ரட்சிக்கப்பட்டுடலாம். எத்தனை அலட்சியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஏற்படுத்துது தெரியுங்களா? உங்களுக்கு எப்படியோ, எனக்கு இந்த ப்ரீமில்லிருந்து ஆமில் சத்தியத்தை கேட்டு உணர்ந்து வந்த உடனே எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போச்சு. சபைக்கு அர்ப்பணித்து சபைதான் உயிரா எனக்கு போச்சு. ஐயோ, சபைதான் கடவுளுடைய பிளான்ல சென்டர், அந்த சபைக்கு உயிரா என்ன அர்ப்பணிச்சு இருக்கிறவங்க தான் பொழைக்க முடியும். சபைதான் சென்டர், அது யூதனானாலும் புறமதஸ்தனானாலும் சபைக்கு சுவிசேஷத்தை கேட்டு சபைக்குள்ள வந்தா தான் அவர் ரட்சிக்கப்பட முடியும். சபையன்றி வெளியில ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்து சபைக்கு நடுவில் தான் நடக்கிறார், 7 குத்து விளக்கு நடக்கிறாரு, அங்கத்தான் கிறிஸ்துவுடைய சபைதான் எல்லாத்த விட முக்கியமா போச்சு எனக்கு, நாம் இல்ல மாறின உடனே. ரெண்டாவது, சுவிசேஷத்துக்கு உழைக்கிறதும் சுவிசேஷத்துக்கு பணி செய்யறதும் இரவும் பகலும் சுவிசேஷத்துக்கு உழைக்கிறது தான் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமாக போச்சு. ஏன்னா இது சுவிசேஷ காலம், மிகவும் ஞானிகள், மிகவும் சிறந்த மனிதர்கள், மிகவும் வெகுமதி பரப்புறவர்கள் நித்தியமாக யாரு தெரியுமா, இந்த காலத்தில் சுவிசேஷத்துக்காக உழைச்சவங்க தான். தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் முயற்சியும் மிகவும் ஞானமாக முதலீடுறவங்க யாரு தெரியுமா? சுவிசேஷத்துக்காக உழைக்கிறவங்க தான். ஏன்னா இது சுவிசேஷ காலம், சுவிசேஷம் அதுதான் வெல்லும், அந்த குதிரை தான் வெல்லும், வெள்ள குதிரை தான். அந்த வெள்ள குதிரையை வெல்லுகிறவர்களோடு உழைக்கிறவங்க தான் கடைசியில் ஜெயிப்பாங்க. அது எனக்கு புரிய வச்சிச்சு இந்த ஹாமல் வியூ. ஊழியம் வித்தியாசம், சபை வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அலட்சியத்தையே தூக்கி போச்சு. ஏன் தீர்க்க தரிசனம் கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கியா? இயேசு அங்கே முத்திரையை உடைக்கிறாரு, பார்த்தா இங்க 50 ரூபாய் இருந்த பெட்ரோலு இப்போ எவ்வளோ நிற்கிது? 105 ரூபாய். அதனால தான் காரை எடுக்கிறத கூட விட்டுறோம் சில நேரங்கள். 105 ரூபாய். ஏன் அவர் முத்திரையை உடைச்சதுனால தான் அது நடக்குது. வச்சு பாருங்க, எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடக்குதே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கம்பீரத்தையும் தெளிவையும் ஜாக்கிரதையும் கமிட்மெண்ட்டும் சீரியஸ்னஸ் ஏற்படுத்துறது ஆமில் வியூங்க. அந்த பார்வை உங்களுக்கு இருக்கா? எல்லாத்தையும் அங்கே பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற டிஸ்பென்சேஷனல் ஆளுங்க பாருங்க, சபைக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. சபையில் கூட சில பேர் கம்மின்னு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சபை கமிட்மெண்ட், உயிராக சபையை மதிக்கிறதும் சுவிசேஷத்துக்காக இரவும் பார்க்கல, அதெல்லாம் இருக்காது அவங்ககிட்ட. எல்லாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ வரும் இஸ்ரவேலுக்குன்னு. நம்ம மேலே தான் அங்கே வந்திருக்கு, நம்ம மேலே தான் அந்த பொறுப்பு வந்திருக்கு. நம்முடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பு சபைக்கு இருக்கணும், சுவிசேஷத்துக்கு இருக்கணும். நம்ம மிகப்பெரிய நேரம் முதலீடு சுவிசேஷத்தில் இருக்கணும். எப்படி மாற்றுது பாருங்களேன், அலட்சியத்தை தூக்கி போடுது. ரெண்டாவதாக, கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஊழியம் நமக்கு என்ன செய்யுதுங்க? விசுவாசிகளாக மாபெரும் ஆறுதலை நமக்கு கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க? ஆட்சி நம்ம கையில் தான் இருக்குது, ஆட்சி நம்ம கையில் தான் இருக்குது, எதுக்கு கவலை? காலைல ஒரு தூங்காமல் ஒரு சிஸ்டர் வந்துச்சான், நைட்டெல்லாம் தூங்கலைங்க, நியூக்ளியர் பாம்பு நம்ம அது போடணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? அது கேட்டு கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இந்த சாமனை கேட்டவுடனே என்ன பாம்புனா போடுங்க, அவர் இல்லாமல் ஒரு பாம்பும் என் மேலே போட முடியாது. அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நம்ம யோசேப்பு தாங்க கவர்னர், நம்ம யோசேப்புக்கு தாங்க கவர்னர். அவர் அரசாளுகிறார், இரேன்ஸ் இரேன்ஸ். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு துளி கூட நம்ம வாழ்க்கையில் வர முடியாது. ஆட்சி அவர் கையில் இருக்கே, செங்கோல் அவர் கையில் இருக்கே. நம்ம வாழ்க்கையில் அவருடைய சித்தம், நல்ல சித்தம், நம்முடைய ரட்சிப்பின் சித்தம், மீட்பின் சித்தம், பரிசுத்தமாக்குதல் சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நமக்கு மிகுந்த நன்மை கொண்டு வரோன்னு இல்லாத ஒரு காரியத்தையும் அவர் அனுமதிக்க மாட்டார். அப்போ தானே பத்ம தீவில் இருக்கிற சோர்ந்து போயிருக்கிற யோவானோ எந்திரிச்சு நின்று சிரிப்பார், அவர் சித்தம் இல்லாமல் நான் பத்மத்தீவில் இருப்பேனா? அப்போ தானே ஜான் பனியன் ஜெயிலில் 15 வருஷம் குழந்தைக்கு பேப்டிசம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக 15 வருஷம் ஜெயிலில். எத்தனை யோசிச்சு பாருங்க, எத்தனை குழந்தைக்கு பேப்டிசம் கொடுக்கக்கூடாது, கள்ளப்போதகம்னு தப்பு பைபிளில் இல்லைன்னு சொன்னதுக்காக. அவங்களாம் பார்த்து உற்சாகம், ஏன் அவர் சித்தம் இல்லாமங்கிற அங்கே தானே உட்காந்துக்கிட்டு போய் அந்த தைரியம் அந்த பார்வை தானே அவருக்கு மோட்ச பயணின்னு புக்கே எழுதி விட்டார். யோவான் அந்த பத்மத்தீவில் இருந்து அந்த தைரியம் வந்ததுனால தானே ரெவலேஷன் அவருக்கு வெளிப்பட்டு அவர் எழுதினார். நீங்களும் நானும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சோர்வடைஞ்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் சாதிக்க மாட்டோம். ஒரு பில்கிரிம்ஸ் ப்ரோகிரஸ் எழுத மாட்டோம், ஒரு ரெவலேஷனை சோர்ந்துக்கிட்டு உட்காந்துருப்போம். இல்லைங்க, அந்த மத்தியஸ்த காட்சியில் வாழ கற்றுக்காங்க, வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தெரிஞ்சுக்குவான். சூழ்நிலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் வித்தியாசமாக, எங்கில்லாத தைரியம் வரும். மூணாவதாக, இந்த அரசியலில் நான் மூழ்கி இருக்கிறத தவிர்த்துக்கணும். உங்களுக்கு எப்படியோ, எனக்கு ஒரு காலத்தில் அரசியலில் ரொம்ப நாட்டம். ஐயோயோ, ஒரு நியூஸும் பார்த்துக்கிட்டு என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ, இந்த வாட்டி எப்படியாவது ஸ்கோ, கிரிக்கெட்டை விட அதில் தான் இன்ட்ரெஸ்ட், இந்த வாட்டி எப்படியாவது அவங்க தான் வின் பண்ணணும், காங்கிரஸ் தான் வின் பண்ணணும், பிஜேபி ஐயோ பிஜேபி கெழிச்சிருச்சான்னு அப்படியே தூக்கமெல்லாம் வராது, ஒரே வருத்தம், நிம்மதியே போச்சே. ஐயோ என்ஆர்சி கொண்டு வருவாங்களா, ஆன்டி கன்வர்ஷன்ஸ் லாஸ் கொண்டு வராங்களா, இந்தியா பாகிஸ்தான் வார் வருமா, இதே தான் வலவாசி இது பண்ணுறாங்களே, இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களே, என்ன நடக்குது, பாகிஸ்தான்லாம் பெட்ரோல் கம்மி, நம்ம ஊரில் ஏன் ஜாஸ்தி, இதே தான் நியூஸ். அவ்வளோ நம்ம மூழ்கி இருக்க வேண்டியதில்லை. இந்த அரசியல் தந்திரங்கள், அநியாயங்கள், பிரச்சனைகள், நாளுக்கு நாள் நடக்கிற காரியங்கள் எல்லாமே அவருடைய முத்திரை உடைக்கிறதுனால ஏற்படுகிற காரியங்கள் அவருக்கு தெரியும். மார்ட்டின் லூத்தர் சொன்னார், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் விசுவாசிக்கு ஒரு கவலை இருக்க வேண்டியதில்லை. உலகமே கொந்தளித்தாலும், சங்கீதத்தில் வர மாதிரி மலைகளே பேர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். எதுக்குங்க பயப்படணும்? ஆட்சி நம்ம கையில் இருக்குங்க. இதோ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா, எங்கள் அங்கிள் வீடு போன வாரம் எங்கள் அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு மணி நேரம் அவர் உட்காந்து கனடா நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கார். பாவம், அவருக்கு ஏன் பிபி இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. வந்து கனடா நியூஸில் போட்டு த்ரில்லர் மூவி மாதிரி இருக்குது, நெருப்போ போடுறானுங்க நியூஸாக. அது அந்த காலத்தில் உட்காந்து அழகாக நியூஸை சொல்லுவாங்க. இப்போ நெருப்போ போடுறானுங்க. இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் வார் நடக்குது, அது வார போடுறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அது ஹாஃப் அன் ஹவர் பார்த்து எனக்கே பிபி ஒரு மாதிரி ஆச்சு. ஏன் அதெல்லாம் அவ்வளோ முழுகி இருக்க வேண்டியது இல்லைங்க. அந்த நேரத்தெல்லாம் ஆண்டவரை அறிஞ்சிக்கிறதுக்கும், அதை அலசாளுகிற தேவனை அறியறதுக்கும், அவரை ஆராதிக்கிறதுக்கும், அவருடைய சுவிசேஷம் பரவத்துக்கும் நேரத்தை செலுத்துங்க. அதுதாங்க நிலைக்க போகுது. அதுக்கு உழைக்கிறவங்க, அதுக்காக தங்க நேரத்தை செலவிட்டவங்க தான் மிகப்பெரிய ஞானிகள் இந்த சுவிசேஷ காலத்தில். நீங்கள் இந்த உலகத்தில் முழுகி இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களை ஏங்க சில பேர் சுவிசேஷத்துக்காக ஒன்றும் செய்யறதில்ல. உலகம் முழுக உலக கவலைகளையே முழுகி இருக்கிறது. இந்த நாலாவதாக, இந்த சத்தியம் நமக்கு சுவிசேஷத்தை பரப்புவதற்காக, சுவிசேஷம் வேலை செய்வதற்கு மிகவும் ஆர்வத்தையும் ஸ்டாமினா எனர்ஜி கொடுக்கணுங்க. யோசிச்சு பாருங்க, ஏங்க நமக்கு சுவிசேஷத்து மேலே ஆர்வம் இல்லை? சுவிசேஷம் தான் சென்டர். இயேசு எதுக்கு என்ன சொன்னார்? உலகம் எங்கும் போய் சீஷர்களாக்கி, வெறும் சீஷர்களாக்கி எல்லாம் ஊர் ஊராக போய் காஸ்பிள் சொல்லுங்கன்னு மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு நான் கற்பித்த யாவையும் கற்றுக் கொடுங்க. அதான் சபை வேலை. சுவிசேஷம் சபை வேலை தான், அதை விட முக்கியம் வேற கிடையாதுங்க. என் வாழ்க்கையில் அதை இங்க இருக்கிறனே எங்க இருக்கணும், 24 மணி நேரம் இதுதான் எண்ணம். ஏன் எனக்கு அப்படி வருது? அதில் என் வாழ்க்கையை ஊத்துறதான் ஒரு நாள் தெரியும். அடுத்த வாரம் அடுத்த வாட்டி படிக்க போறோம், 2வது வருகையில் அவர் வரும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு ஆவலா ஏன் இருக்கு நம்மளுக்கெல்லாம் சில பேருக்கு? இத்தனை இப்போ 20 வருஷமா ஊழியம் செஞ்சுருக்கோம், ஏதாவது 1 ரூபாய் வாங்கியிருப்பனா? திருடுறானுங்க, ஊர் சபை சபையாக திருடுறாங்க, 1 ரூபாய் வாங்கலை. ஏன்? அப்போ வரோம் பாருங்க சம்பளம், அப்போ வரோம் பாருங்க வெகுமதி எல்லாத்துக்கும். அதுக்கு தான் காத்திருக்கிறோம். அதில் அதுக்கு ஊற்றுவோம் அதுக்கு. ஏன்னா அதுக்கு வரோம் பாருங்க வெகுமதி. அதை நோக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அவர் ஆளுகிறாருங்க. அது ரொம்ப, உலகம் எங்கும் போய் சொல்லுங்க. ஏன்? வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் தான் ஆட்சி செய்கிற. உங்களுடைய சுவிசேஷ ஒவ்வொரு முயற்சியும் வீணா போகவே போவாது. நம்ம தோக்குற சைடுல ஜெயிக்கிற சைடுல நிக்கிறோங்க. உலகத்தை பார்த்தா தோக்குற மாதிரி தெரியலாம். அநேக நேரத்தில் சொல்லிட்டு கேட்காம போயிட்டாங்களேன்னு சோர்ந்து இருக்கிறீங்க. நீங்க மேலே பார்க்க விட்டுறீங்களே. மேலே ரெவலேஷனில் காட்டுறார் அவர், 20வது அதிகாரத்தில் அந்த 1000 வருஷம்ன்றது என்ன குழப்பு போட்டாங்க. அந்த 1000 வருஷம் காலம் வந்து இந்த காலம்தான். இந்த காலத்தில் சுவிசேஷத்துக்காக ஒவ்வொன்றும் செய்கிறவங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறவங்களுக்கு 100 மடங்கு வெகுமதி. இயேசுவே சொல்லலையா, சுவிசேஷத்தின் நிமித்தம் என் நிமித்தமோ வீடையோ பொருளையோ மனைவியோ புருஷனையோ எல்லாம் விட்டவர்கள் 100 மடங்காக பெறுவார்கள். அந்த சுவிசேஷத்துக்காக ரத்த சாட்சியாக மறிக்கிறவங்க, அந்த செனம் இந்த உலகத்தில் சாகரமாக தெரியுது, பரிதாகமாக சுட்டரிச்சிட்டாங்கன்னு திடீர்னு பரலவங்க கேமரா தூக்குறாரு ரெவலேஷன் 20ல். அவங்க போய் சிங்காசனத்தில் இயேசுவோடு அவங்களும் மத்தியாஸ்தி ஆட்சி செய்கிறாங்களாம், அவரோடு அரசாளுகிறாங்களாம். போய் இங்கே உலகத்தில் நமக்கு சுவிசேஷத்துக்காக பாடுபட்டு உயிரே போச்சுன்னா கூட நமக்கு ஆட்சிங்க, ஆளுகிற ஆட்சி. என்ன லாஸ் யோசிச்சு பாருங்களேன். மிகவும் ஞானமானது சுவிசேஷம் பண்ணித்தாங்க இந்த காலத்தில். அது பரலோக காட்சி இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். இந்த காட்சி இல்லாதனால தான் பூமியை பார்த்து சோர்ந்து போகிறோம். இந்த மத்தியஸ்த ஆட்சி உங்களில் ஆண்டவருக்கு இன்னும் விசுவாசிக்காதவங்க, உங்கள் முழங்கால் யாரும் முடங்கும்படி செய்யட்டும், முடங்கும்படி செய்யணும். இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இப்போ சமீபமாக இல்லை, தேவனுடைய ராஜ்யம் ஆளுகிறது. இப்போ ஆளுகிறது, அதுதான் அரசாளுகிறது. அதுக்கு இன்னும் கால் முடங்காமல் இருக்கிற உங்களை சும்மாவே விடாது, சும்மாவே விடாது. இன்னும் எப்போ தான் காலை முடங்க போகிறீங்க? ஒரு நாள் வரும், இப்போ முடங்கினா, மனம் திரும்பி முடங்கினா ரட்சிப்பு கிடைக்கும். ஆனால் பிலிப்பியரில் போட்டிருக்கு, அவர் வரும்போது எல்லா என்ன நடக்குமா? முழங்கால் யாவும், நம்ம எல்லாருக்கும் முழங்கால் இருக்கா? தொட்டு பார்த்துக்கோங்க. 2 முழங்காலும், 1 முறை முடங்கினா ஒன்று இல்லை, 2, எல்லாம் ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும். அவர் தான் கர்த்தர். ஏன் சொல்லுவாங்க அப்போ? எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா அவருடைய வரப்போற வெளிப்பாடு என்ன காட்ட போகுது? அப்பா, இத்தனை நாள் அவர் தான் ஆட்சி செஞ்சு எல்லாத்தையும் இந்த நிலைமைக்கு கொண்டு தன்னுடைய வருகைக்காக நடத்தி இருக்கிறாரு. இவர் தான் கர்த்தர்னு வெளிப்படுகிற நாள், இவர் தான் அரசாண்டாருன்னு வெளிப்படுகிற நாள் தான் அவருடைய 2வது வருகை. இப்பவே விசுவாசத்தோடு அவரை விசுவாசிச்சு முழங்கால் படியிட்டோம்னா ரட்சிப்பு. அப்போ அடியோ நித்தி ஆக்கினதான், நித்தி ஆக்கினதான். விசுவாசிகளாக நாம் இந்த கிறிஸ்துவுடைய அரசாட்சியை பார்க்கிறவர்கள், நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுடைய ஆட்சிக்குள்ள இல்லாத வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் பாவங்களையும் அதுக்கு மனம் திரும்பி அவருடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வரணும். மனம் திரும்பணும். கம்யூனியனுக்கு வரும்போது தான் நம்மளை நாமளே சோதித்து பார்க்கணும். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த ஆட்சி, இயேசு கிறிஸ்துவுடைய ரெண்டாவது வருகையை மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்க நம்மளை செய்யணும். மிகவும் ஆர்வத்தோடு. அவர் அரசு ஆளுகிறார், அவ்வளோ இது இருக்கிறாருன்னா இப்போ அவரை யாராவது மதிக்கிறாங்களா? உங்களையே சில பேர் அவருக்கு தர வேண்டிய மதிப்பு, நம்ம பக்கத்து வீட்டில் மதிக்கிறதில்ல, ரிலேட்டிவ்ஸ் மதிக்கிறதில்ல, அவருக்கு எவ்வளோ அவமானம் நடக்குது. ஆனால் அந்த அவமானத்தையெல்லாம் போக்குற அவர் தான் எல்லாத்தம் மேலே பெரிய வெளிப்படுற ஒரு நாள். அந்த நாள் வரப்போதே அந்த நாளை நம்புகிற விசுவாசிகள், நாம் நம்முடைய விசுவாச அனுபவத்தில் அதை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும், பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு ரெண்டு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். இது வரப்போகிற ரெண்டாவது வருகையை படிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஒன்று, கடைசி காலத்தில் வருகிற ஒரு நகைக்கிற கேலி செய்கிற அவிவிசுவாசத்துலேருந்து நம்முடைய இருதயத்தையும் மனசையும் காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, புதியற்பாடு விசுவாசிகளுக்கு இருந்த ரெண்டாவது வருகையினுடைய அனுபவத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, இது ரெண்டு விளக்கை நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசி காலத்தில் வருகிற அவிவிசுவாசமான கேலியை நாம் தவிர்த்து கொள்ளணும். இங்கே உட்காந்துருக்கிற எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில் வரப்போகிறான்னு நம்புறீங்க? ஒருத்தர் கேட்டா, நம்புறமா அப்படின்னு, நம்புறியா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆமாங்க, சர்ச்சில் சொல்கிறாங்க, பைபிள் சொல்லுது, நம்புகிறேன். ஆனால் நம்புறதில்லைங்க இல்லைங்களா? ஆனால் நம்புறதில்லை. ஏன் அப்படி தான் நமக்கு இருக்குது? நம்புறதில்லை. நான் அது நம்புறமா தான் இருக்குது. டெய்லி காலைல எந்திரிக்கிறோம், போகிறோம், வரோம். 2000 வருஷமாக சொல்லின்னுக்குறாங்க, வராங்க வராங்கன்னு. எங்கே வராரு அவர்? காலைல போகிறோம், 2000 ஆச்சு, 2005 ஆச்சு, முதல் வாரம், ரெண்டு வாரம், எல்லாமே வரவே எங்கே வரார்? அவரும் வரமா தெரில, நம்புறதில்லைங்க. அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது இந்த உலகத்தில், அப்படி எண்ணத்தில் விசுவாச அவிவிசுவாச கேலியில் கடைசி காலத்தில் போயிடுவாங்கன்னு தீர்க்க தரிசனமே சொல்லியிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? 2 பேதுரு 3:3 படிங்களா.
முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள்.
பரியாசக்காரர்கள் கடைசி காலத்தில் வருவாங்களாம். உங்களை தான் சில பேர் சொல்கிறார். அவர் எங்கெங்க வர்றார்? அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படிதான் இருக்குது. காலையில் ஆகுது, நைட் ஆகுது, போகுது, 2025 வந்துட்டோம். அவர் வர மாதிரி இல்லை. ஆனால் உங்களுக்கு புத்திக்கு என்ன எட்டலை? இந்த பரியாச கரிசிக்கார பரியாச மூளைக்கு என்ன எட்ட மாட்டேந்து? கடவுளுக்கு 1000 வருஷம் போல் இருக்குது. அவர் 1 செகண்டில் பூமியை, பிரளயத்தை அனுப்பிச்சு பூமியே அழிச்சவர் அவர். அதெல்லாம் உங்களுக்கு எட்ட மாட்டேந்துல்ல, மூளையில் தெரிய மாட்டேந்து. அப்படியே தான் ரெகுலராக போவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவரால் 1 செகண்டில் செய்ய முடியும். அதை ஜாக்கிரதையாக இருங்க. ஆகவே அவர் நிச்சயமாக வருவார். பரியாசக்காரர்களுடைய மூளைக்கு உங்கள் மூளையை கொடுத்துடாதீங்க. இப்போ லூக்கா 21:34 சொல்கிற மாதிரி, உங்கள் இருதயம் பெருந்தீனியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகள்னாலையும், உலகம் உலகம் உலக உலகன்னு கவலைகள்னாலையும் பாரமடையாதபடிக்கு, பாரமடைந்து உலகத்திலேயே முழுகி போய் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நோவா காலத்தில் வருகிறது போல் மனுஷகுமாரன் வருகை இருக்கும். அவர்கள் கல்யாணம் பண்ணி பெண் கொடுத்து, பெண் எடுத்துக்கிட்டு புசித்து குடித்து பிரளயம் வந்து வாரின்னு போகிற வரைக்கும் அவங்க உணராமல் இருந்தாங்களாம். அந்த மாதிரி உங்கள் மூளையை விட்டுறாதீங்க. அவர்லாம் வரமாட்டார் தான் கடைசி கால பரியாச கேலி மூளை. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒன்று, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன, புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு இருந்த அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தின் அனுபவத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். என்ன அவங்களுக்கு இருந்த ரட்சிப்பு? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வருகையை எப்படி பார்த்தாங்க? அவங்க வந்து அப்போஸ்தலர்களும் இயேசுவும் அவர் வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், பரலோகத்துக்கு போனார்ன்றத நிச்சயமா எப்படி போதிச்சாங்களோ, அவர் மீண்டுமா வருவாருன்னு அதே தெளிவோடு உறுதியோடு போதிச்சாங்க. அதை நம்பித்தான் அவங்க வாழ்ந்தாங்க. பாருங்களேன், எந்த இயேசு போனாரோ அதே மாதிரி வெளிப்படையா வல்லமையோடு வருவாருன்னு நம்பினாங்க. அவங்க அனுபவத்தை எப்படி மாறுச்சு? அவங்க அனுபவத்தில் இரண்டாவது வருகை என்னவா இருந்துச்சு? ஒரு வெல் விஷிங் இல்லை, நினச்சா நினச்சிக்கலான்னு இல்லை, எவ்வளோ முக்கியம் பாருங்கள். மூணு காரியமாக அவங்களுக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகை, அவங்க ரட்சிப்பு மனமார்ந்ததுனுடைய உண்மையான மனமாற்றத்துக்கு ஒரு அடையாளமாக பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து வருகையை ஆர்வத்தோடு நீ எதிர்பார்க்கிறியா, அது உண்மையாக ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம்ன்றாங்க. ரெண்டாவது, நாம் பரிசுத்தமாக்குதலுக்கு மாபெரும் சாதனமாக பார்த்தாங்க. மூணாவது, அது அவங்களுடைய எதிர்கால நம்பிக்கையாக பார்த்தாங்க. ஒன்று தெசலோனிக்கர் 1:8 அதை வாசிங்க, ரெண்டு வசனத்தை வாசிக்குவோம். புதிய ஏற்பாடு மக்கள் இயேசு கிறிஸ்து வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. அப்படி எதிர்பார்ப்பது வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளமாக, உண்மையான ரட்சிப்பின் அனுபவமாக பார்த்தாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. ஒன்று திசைக்கு 1:8 பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக எப்போவும் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு நம்புகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ஏன்? மூணு அடையாளங்கள். நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவன் பக்கம் திரும்பினீங்க, ஜீவனுள்ள தேவனை சேவித்தீங்க. 10வது வசனத்தில் என்ன வருது? மூணாவது அடையாளம்,
எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும்.
எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறத ஒரு ரட்சிப்பின் அடையாளமாக காட்டுறார். மோசமான ஒன்று கொரிந்தியர் 1:4 அந்த மோசமான சபைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வருகிறத ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்க. ஆகவே உங்க கிறிஸ்தவ அனுபவத்தில், ஏன் கிறிஸ்தவ அனுபவத்தில் இயேசு கிறிஸ்து வர்றத ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு இல்லைன்னா, நம்ம கிறிஸ்தவ அனுபவத்தில் குறை இருக்கிறது, டிஃபெக்ட் இருக்கிறது, புதிய ஏற்பாடுக்கு மேட்சிங்காக இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம கிறிஸ்தவ அனுபவத்தில் டிஃபெக்ட் இருக்குது. அது ரட்சிப்பின் அடையாளமாகவே பார்த்தாங்க. ரெண்டாவது, பரிசுத்தமாக்குதல் சாதனமாக பார்த்தாங்க. 1 Tito 1:11 படிங்களா.
அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும்.
1:11
1:11
தேவனுடைய கிருபை வெளிப்பட்டதுன்னு வருது. 2வது அதிகாரமா? நான் தப்பா எடுத்திருப்பேனா? 2 Tito 1:11 தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது. சரி, ஓகே. ஒருவேளை 3வது அதிகாரம் இருக்கலாம். சாரி, பாருங்க. 2:11 2:11
ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது.
தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கிறதா? என்ன போதிக்கிறது? அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் விட்டுட்டு நெகட்டிவா பாசிட்டிவா தெளிந்த புத்தி, காலத்தை குறித்து தெளிவு. இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாக இருக்க மாட்டேன், இயேசு வருவார், இந்த உலகத்தை ஒட்டி நான் வாழக்கூடாது, உலக ஆசைகள் லௌகீக இச்சைகளை வாழக்கூடாது, இது ஒரு மாய, உலக கவலைகளை முழுகி நான் வாழ்ந்து இது ஏன் இருந்துடக்கூடாது. தெளிந்த புத்தியும் நீதியும் பக்தி உள்ள வாழ்க்கை எப்படி வாழ்றதா? இயேசு கிறிஸ்து வரப்போகிற இயேசு கிறிஸ்து ஆவலோடு நோக்கி இருக்கும்போது தான் அப்படி வாழ முடியுமா? அவர் ஆவலோடு நோக்கி இருக்கல, அப்படி இல்லைன்னா தெளிந்த புத்தியும் வாழ முடியாது, லௌகீக இச்சைகளில் தான் மூழ்கி நாம் வாழ்வோம். பரிசுத்தமாக்கள் சாதாரணமாக பார்த்தாங்க. மூணாவது, அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆகவே புதிய ஏற்பாடினுடைய பக்தி வாழ்க்கையின் மைய அனுபவம் கிறிஸ்துவுடைய ரெண்டாவது வருகை. ரட்சிப்பின் அடையாளமாக பார்க்குறாங்க, பரிசுத்தமாக வாழ்வதற்கு சாதனமாக, பெரிய சாதனமாக பார்க்குறாங்க அவங்களுடைய எதிர்கால நம்பிக்கை. அது நம்ம வாழ்க்கையில் ஆவலோடு இல்லைன்னா, உங்கள் கிறிஸ்தவ அனுபவம் என் கிறிஸ்தவ அனுபவத்தில் டிஃபெக்ட் இருக்குது, நம்மளை சோதித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு கம்யூனியனுக்கு நம்ம ஆயத்து பண்ணும்போது நம்மளை சோதித்து பார்ப்போம். அவருடைய ரெண்டாவது அந்த மத்தியஸ்த ஆட்சியில் இருக்கிற நாம் அவருக்கு அவளோடு காத்திருக்கிற மக்களாக நாம் இருக்கும்படி, ஒரு பக்கம் பரியாசக்காரர்கள் மனது நம்மளை பாதிக்காதபடிக்கு, அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் நம்மளை சிந்திச்சு நம்மளை கெடுக்காதபடிக்கு நம்மளை பார்த்துக்கணும். ரெண்டாவது புதிய ஏற்பாடு அனுபவம், மனது அனுபவத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஜெபம் பண்ணணும். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் உம்முடைய மத்தியஸ்த ஆட்சியினுடைய மகத்துவத்தை மகிமையை ஓரளவுக்காவது பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதை படிக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த வெளிச்சத்தில் வாழ ஞானத்தை வழி நடத்தலை. பவுல் மாதிரி எங்கள் மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. குருடர்களாக வாழ்கிறோம், என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் மிருகங்களாக சில நேரங்களில் வாழ்ந்து விடுகிறோம். அந்த உணர்வை மாற்றி தெளிந்த புத்தியோடு தேவ பக்தியோடு வரப்போகிற கிறிஸ்துவை நோக்கி வாழுகிற மக்களாக இருக்க எங்களை தொடர்ந்து நாங்கள் படிக்கிற பாடங்களை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.